بسم الله الرحمن الرحيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري لا إله إلا الله وحده لا شريك له اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி, ஹலகல் ஹல்க, ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி. ஹலக அவன் படைத்தான், அல் ஹல்க படைப்புகளை, படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அல் ஹல்க் என்பது. அர்ஷு, குருசி, ஜிப்ரீலு, வானவர்கள், ஜின்கள், மனிதர்கள், இப்படியாக எல்லா படைப்புகளையும் நாம் பார்த்த நாம் பார்க்காத இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற நம்முடைய கண்ணுக்கு தெரியாத எல்லா படைப்புகளையும் தன்னில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல் ஹல்க் என்ற வார்த்தை. ஹலக அவன் படைத்தான், அல் ஹல்க படைப்புகளை, பிஇல்மிஹி அவனுடைய அறிவின்படி, அவனுடைய ஞானத்தின்படி. நல்ல கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு படைப்பையும் அவன் படைப்பதற்கு முன்பே அந்த படைப்பை எப்படி படைக்க வேண்டும், படைக்கப்பட்ட படைப்பினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, அந்த படைப்பு படைக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி இருக்கும், எப்படி இயங்கும், என்னென்ன நிலைமைகளில் மாறும், இவை அனைத்தையும் அறிந்து அவன் படைத்தான். ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி, அவன் படைப்புகளை படைத்தான் அவனுடைய இல்மின் அடிப்படையில். ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அவனுடைய இல்மை கொண்டு, அவனுடைய இல்மின் மூலமாக, அதாவது பிறரிடத்தில் ஆலோசனை கேட்டோ பிறரிடத்தில் அறிவு பெற்றோ அவன் படைப்புகளை படைக்கவில்லை, அவனில் இருக்கின்ற அறிவை கொண்டு அவன் அந்த படைப்புகளை படைத்தான். இப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. இப்ப மனிதன் ஒரு செல்போனை செய்யறான், அவ்வளவுதான் செஞ்சு முடிச்சிட்டான். இனி இந்த செல்போனு எவ்வளவு காலம் இருக்கும், இது எப்படி எங்கெங்க போகும், எப்படி எப்படி மாறும், யார் யார் கைக்கு மாறும், இதெல்லாம் செய்த மனிதனுக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு காலம் கொடுப்பான், இதுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி, ரெண்டு வருஷம் வாரண்டின்னு கொடுப்பான். நீங்க நேரம் வாங்கிட்டு வந்தவனையே கொண்டு போய் தனிக்குள்ளார போட்டுட்டீங்கன்னா அதுக்கு அவனா பொறுப்பு? நீங்க தனிக்குள்ளார போடுவீங்கன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. திருடன் தூக்கிட்டு போவான் அவனுக்கு தெரியுமா? இப்படியாக மனிதன் ஒரு பொருளை அவன் செய்தாலும் அந்த செய்யப்பட்ட பொருளுக்கும் அவனுக்கும் இடையில தொடர்பு முடிஞ்சிடும். இப்போ ஒரு கேமராவை செஞ்சான், அவனுடைய கையை விட்டு அந்த கேமரா சென்று விட்டது என்றால் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதனுடைய அறிவு அவனுக்கு இருக்காது. வாங்கிட்டு போறவன் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சாலும் சரி, உடைச்சாலும் சரி, யூஸ் பண்ணாலும் சரி, கொண்டு போய் அவனுடைய அல்மாரியில பூட்டி வைத்தாலும் சரி, இதெல்லாம் செய்தவனுக்கு தெரியுமா? தெரியாது. மனிதனுடைய அறிவு என்பது அவ்வளவு பலவீனமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அறிவு அப்படி அல்ல. இப்ப மனிதனை பாருங்க, என்ன செய்யறான், இப்ப ஒரு மிருகத்தை போய் அவன் ஆராய்ச்சி பண்ணு விரும்புறான், அந்த மிருகம் காட்டில் எங்கேயோ சுத்துது, அப்ப அந்த மிருகத்துக்கு ஒரு கேமராவை வைக்கிறான், ஒரு சிப்பை வைக்கிறான், கடல்ல வாழக்கூடிய ஒரு மீனுக்கு ஒரு சிப்பை வைக்கிறான், அது அந்த சிப்பு அதுல இருக்கிற வரைக்கும் தான் அந்த மீன் எங்க போதோ அவனுக்கு அவனுடைய கம்ப்யூட்டர்ல காட்டிக்கிட்டு இருக்கும். சரியா, அந்த சிப்பு வீணா போயிருச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், அவனுக்கு அதுக்கு இடையில உண்டான தொடர்பு இருக்காது. அப்ப மனிதனுடைய அறிவு என்பது அவ்வளவு பலவீனமான அறிவு, மனிதனுடைய அறிவு அவ்வளவு பலவீனமான அறிவு. அல்லாஹு தஆலாவுடைய இல்ம் என்பது அவன் படைப்புகளை தன்னுடைய அந்த அறிவின்படி படைத்தான் என்றால், ஒரு பொருளை உருவாக்கும் போதே இந்த பொருளை எப்படி உருவாக்க வேண்டும், அதற்கு என்ன உருவத்தை கொடுக்க வேண்டும், படைக்கப்பட்ட பொருள் அது என்ன செய்யும், எப்படி எப்படிலாம் இருக்கும், எப்படி எப்படிலாம் இயங்கும், அதுக்கு என்னென்ன நடக்கும், இது எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அந்த பொருளை படைப்பதற்கு முன்பே தெரியும். புரியுதா? மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன, இப்ப மனிதர்களை யாரா இருந்தாலும் நாம் ஒரு பொருளை செய்வதாக இருந்தா நாம ஒரு பொருளை உருவாக்குவதற்கு நமக்கு பல காலங்கள் தேவைப்படும், ஒன்று. இரண்டாவது என்ன, அதை முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணணும், படிக்கணும், இதை எப்படி உருவாக்கணும். இப்ப ஒரு ஒரு பொருள், இப்ப ஒரு ஃபேனு, ஆரம்பத்தில் இந்த ஃபேனை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு திட்டமிட்டிருப்பான், எவ்வளவு பிளானிங் பண்ணுவான், அதுக்கு ரெக்கை எப்படி இருக்கணும், மண்டை எப்படி இருக்கணும், உள்ளார இருக்கக்கூடிய மிஷின் எப்படி இருக்கணும், அதனுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கணும், எந்த கோணத்தில் சுத்தணும், அதுக்கு பவர் எந்த அளவுக்கு வரணும், இதெல்லாம் பல மாதிரி உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு திட்டமிடுவான். சரி, இப்படி திட்டமிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய அறிவே அவனுக்கு போதுமானதாக இருக்குமா என்று சொன்னா இருக்காது. பிறரிடத்திலேயே அவன் கொஞ்சம் போய் கேட்கணும். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு துறை. அப்ப இந்த ஃபேனுக்கு ரெக்க செய்யணும்னு சொன்னா அது இரும்பு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட அல்லது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட, இந்த மாதிரி அடுத்த அடுத்தவங்களுடைய அறிவையும் சேர்த்து தான் இவன் ஒரு பொருளை உருவாக்க முடியும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். எந்த ஒரு சிறிய பெரிய பொருளை அவன் செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய அறிவை சில நேரங்களில் 90% பயன்படுத்துவான், இன்னொருத்தருடைய அறிவை 10% பயன்படுத்துவான். இந்த தன்னுடைய அறிவை இவன் ஏற்கனவே ஒருத்தங்கள்ட்ட போய் அது சம்பந்தப்பட்டதை படிச்சுதான் அவனுக்கு அறிவு வந்திருக்கும். புரியுதுங்களா? குழந்தை பிறந்த உடனே அது ஏதாச்சும் செஞ்சிருமா சொல்லுங்க, நடக்கவே தெரியாது. அப்ப மனிதனுக்கு அறிவு என்பது அவன் காலம் காலமாக பல விஷயங்களை சந்திப்பதை கொண்டும் பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதை கொண்டும் அவனுடைய அனுபவத்தினாலேயும் அவனுக்கு அறிவு வருது. பிறகு அந்த அறிவை வைத்துக் கொண்டு மட்டுமே அவன் ஒரு பொருளை செய்துவிட முடியாது. அது சம்பந்தமா அவன் இன்னொருத்தவங்களிடத்திலையும் போய் அவங்களுடைய அறிவிடத்திலையும் உதவி தேட வேண்டிய நிலைமைக்கு அவன் ஆளாகுவான். சரியா? சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பில் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அவன் எதை செய்தானோ அவனுடைய அறிவை கொண்டே அவன் செய்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மை கொண்டே அவன் படைப்புகளை படைத்து முடித்தான். அந்த இல்மானது அவனில் உள்ள இல்ம், வேற யாரிடத்திலையும் போய் இதை எப்படி செய்யலாம், இதுக்கு கண்ணு எங்க வைக்கலாம், மூக்கு எங்க வைக்கலாம், இந்த மாதிரியோ அல்லது வேறு எந்த விதத்திலையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு அந்த விதமான பலவீனம் எதுவுமே ரப்புல் ஆலமீனுக்கு இல்லை. அவனுடைய இல்ம் என்பது அவ்வளவு பூர்த்தியானது. அந்த இல்மை கொண்டே எல்லா படைப்புகளையும் அவன் படைத்து முடித்து விட்டான். சரியா? இன்னொரு விஷயம், மூன்றாவது விஷயம், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பொருளை செய்தார்கள் என்றால், ஒரு விஷயத்தில் அவர்கள் திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அதோட முடிஞ்சிடும். இன்னும் ரொம்ப அதிகமா அவர்களுக்கு திறமை அறிவு இருக்கிறது என்று சொன்னா ஒரு 2 அல்லது 3 முடிஞ்சிச்சு. இப்ப ஒரு விமான செய்யற இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நீ ஒரு காரை செய்யினா அவன் கையை விரிச்சிருவான். ஒரு காரை செய்யக்கூடிய இன்ஜினியர்கிட்ட போய் நீ ஒரு பைக் பஸ் செய்யினா அவன் கையை விரிச்சிருவான். இவ்வளவு பெரிய பஸ்ஸையே நீ செய்ய, இந்த ஒரு பைக்கை செய்ய அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தா அவன் கையை விரிச்சிருவான். ஒரு பைக் செய்யற இன்ஜினியர்கிட்ட போய் சைக்கிள் பா, பைக்கை விட சும்மா சாதாரணமா இருக்கு, அதை நீ செஞ்சிருன்னு சொன்னா அவன் கையை விரிச்சிருவான். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு அறிவு இருக்கும், இல்ல ரெண்டு செய்யறதுக்கு அறிவு இருக்கும். புரியுதா? அதுக்கு மேல அவர்களால சிந்திக்கவும் முடியாது. அதுக்கு மேலேயும் அவன் சிந்திச்சு என்னென்னமோ செய்யணும்னு பார்த்தான்னு சொன்னா நம்ம அவனுக்கு கீழ்பாக்கத்தில் ஒரு சீட்டு புக் பண்ணி வச்சிடணும், ஒரு பெட்டு அவனுக்கு புக் பண்ணி வச்சுட்டு நீ அங்க போய் படுத்துக்கப்ப, அவனே போயிடுவான், என்ன கொண்டு போய் அங்கே அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் குழம்பி போயிடும். ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுவான், ஆராய்ச்சி பண்ணுவான், ஆராய்ச்சி பண்ணுவான், ஒன்ன கண்டுபிடிப்பான், ரெண்டை கண்டுபிடிப்பான், மூணை கண்டுபிடிப்பான், அப்புறம் நோபல் பரிசு கொடுப்பாங்க, அந்த பரிசு கொடுப்பாங்க, அதோட வாங்கிட்டு நீ பொட்டியை கட்டிக்கிட்டு அல்லான்னு பெட்டில் போய் படுத்துடணும் மோத்த எதிர்பார்த்துக்கிட்டு. அப்படித்தானம்மா? அதுக்கு மேல அவனுக்கு ஆற்றல் இருக்குமா? அதுக்கப்புறம் அறிவு அப்படியே ரிவேர்ஸ்ல சிந்திக்க ஆரம்பிச்சோம். அறிவு இருக்குது வயசாக வயசாக, அவ்வளவு ரிவேர்ஸ்ல குழந்தை புள்ள மாதிரி ஆயிடும், அந்த அறிவுல பலவீனம் ஏற்பட்டு போயிடும். புரியுதா? இது வந்து பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய அந்த பெருமையையும் ஆணவத்தையும் அந்த மமதையையும் அல்லாஹு தாலா குறைக்கணும், அவன் காட்டு அவனுக்கு அது, அதாவது அவன் இவ்வளவுதான் என்பதை காட்டுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான பலவீனங்களை அல்லாஹு தாலா மனிதனுக்கு வச்சிருக்கிறான். அப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களால ஒரு பொருளை உண்டாக்க முடியும், ரெண்டு பொருளை உண்டாக்க முடியும், மூணு பொருளை உண்டாக்க முடியும், உதாரணத்துக்கு செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பிறகு அவனுக்கு அது வேலை செய்யாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அவனுடைய கிரியேட்டிவ் அந்த மைண்டு அந்த டெக்னாலஜி ஐடியாங்கிறது. அதுக்கப்புறமா கம்பெனி என்ன செய்யும், நீ போயிட்டு வாப்பா, புரியுதா? அதுக்கப்புறமா புதிய ஒரு தலைமுறையை அவங்க திரும்ப கொண்டு வருவான், நீ கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவன் வேற மாடல்ல கண்டுபிடிப்பான். இப்படித்தான் இந்த பொருள்களுடைய வளர்ச்சிகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆரம்பத்தில் முதல் முதல்ல செல்போனை கண்டுபிடிச்சவ ஒரு முட்டுகை பெருசுக்கு கண்டுபிடிச்சான், இவ்வளவு பெருசுக்கு கண்டுபிடிச்சான், புரியுதா? அவனை விட்டுருந்தான் வச்சுக்கோங்க, இன்னும் இவ்வளவு பெரிய முட்டிக்கு அதுக்கு என்ன சொல்றது, முழங்கை பெருசுக்குண்டான போனை தான் நம்மள்ட்ட கொடுத்துருப்பான், புரியுதா இல்லையா? அடுத்த அடுத்த ஜெனரேஷன் வருது, அவங்க அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இது வந்து பொதுவாக மனிதர்களுடைய அறிவுடைய பலவீனம், புரியுதா? ஒன்ன கண்டுபிடிப்பான், ரெண்ட கண்டுபிடிப்பான், அதுக்கு ஓரளவுக்கு அவன் வந்து ஒரு திட்டத்தை கொடுப்பான். இப்பயே பாருங்களேன், நீங்க எதுக்கு இந்த உதாரணம் சொல்றீங்க, நீங்க அதிகமா பயன்படுத்துறதுனால, ஒரு போன் இருக்கு, ஒரு கம்பெனி ஒரு போனை உண்டாக்கிருச்சுன்னா அவன் ஆரம்பத்தில் வச்ச ஃபியூச்சர் தான் இருக்கும், சும்மா டிசைனை மாத்திட்டு கலரை மாத்திட்டு கொஞ்சம் முன்னாடி உள்ளதை பின்னாடி போடுவான், பின்னாடி உள்ளதை முன்னாடி போடுவான், அதுக்கு ஒரு மாடலை போட்டு 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 நம்மளை முட்டாளாக்கி வீத்துக்கிட்டே இருப்பான், முடிஞ்சு போச்சுக்காது, புரியுதா? ஏதோ ஒன்னு ரெண்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான், உடனே இவனு அதை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்துப்பானோ வச்சுப்பானோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனுங்களால எதையும் செய்ய முடியுமான்னு சொன்னா செய்ய முடியாது, வீக்னஸ், புரியுதா? நீ பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒன்னும் இல்லை, கொஞ்சோன்னு பறவைகளை கண்ண மூடிக்கிட்டு பறவைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு மீனை நினைச்சு பாருங்க, எத்தனை வகை, எத்தனை நிறம், என்னென்ன சைஸு, என்னென்ன மாதிரியான வடிவங்கள், உருவங்கள். அல்லாஹு அக்பர், கடல்ல மட்டுமே அறிஞர்கள் சொல்றாங்க 18,000 இனம் இருக்கான், அந்த 18,000 இனத்துல ஒவ்வொரு இனத்திலையும் ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கான். அந்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தாலா ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறான், உருவத்தை கொடுத்திருக்கிறான், நிறத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு அழகை கொடுத்திருக்கிறான், ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறான். அப்புறம் பறவைகள், அப்புறம் மிருகங்கள், இப்படி நினைச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீனுடைய படைப்பை நம்முடைய மனித எண்ணிக்கையால எண்ணி முடிக்க முடியுமா? எண்ணி முடிக்க முடியாது. இப்ப பாருங்க, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு கிளையில அதிலிருந்து வரக்கூடிய ஒரு காம்புல இலைகள், ரெண்டு இலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ரெண்டு இலையினுடைய டிசைனும் வேற மாதிரி இருக்கு. ஒரு தாய்க்கு பிறக்கக்கூடிய ரெட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ரெட்டை பிள்ளை நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது, கிட்டக்க போய் பார்த்தா ரெண்டு பேருக்கு மேல அவ்வளவு வித்தியாசம் வரும். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படி கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு ஒரு முகத்தை கொடுத்து, கலரை கொடுத்து, நிறத்தை கொடுத்து, வடிவத்தை கொடுத்து, அழகு கொடுத்து, இது எல்லாம் அவருடைய இல்முல இருக்குதுங்க. இன்னும் இப்ப இந்த உலகத்தை படைச்ச நாளிலிருந்து இன்று வரை எத்தனை ட்ரில்லியன் படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருப்பான், இந்த எல்லா ட்ரில்லியன் படைப்புகளும் இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை படைப்புகளை ரப்புல் ஆலமீன் படைக்க போறானோ அந்த எல்லா படைப்புகளையும் அதனுடைய இனங்கள், அதனுடைய வகைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய இல்முல கொண்டு போய் அதை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறு துளி கூட சமமாக இருக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இல்ம் இருக்குல்ல, எந்த இல்மை கொண்டு ரப்புல் ஆலமீன் படைச்சானோ. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா என்னுடைய இல்மு, உன்னுடைய இல்மு, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மிருகங்கள், எல்லா அறிவாளிகள் யாருக்கெல்லாம் அல்லாஹ் மூளையை கொடுத்திருக்கிறானோ அது எல்லாவற்றுடைய மூளையினுடைய அறிவும் இந்த பார், இந்த குருவி கடல்ல இப்படி மூக்க நுழைச்சி எடுத்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய மூக்கினுடைய நுனியில என்ன தண்ணி ஒட்டி இருக்கும், அதனால கடல்ல என்ன குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் மூசா அல்லாஹ்வுடைய ரப்புடைய இல்முல அப்படிங்கிறான். அப்ப அல்ல நம்முடைய ரப்பு எப்பேற்பட்ட இல்முள்ளவர், ஹலக்கல் ஹல்க பி இல்மிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்புகளையும் அவன்தான் அவனுடைய இல்மை கொண்டு படைத்தான். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு 10 படைப்பு படைச்சான், 100 படைப்பு படைச்சான், 500 படைச்சான், அதுக்கப்புறமா அதுக்கு மேல அவனுக்கு வந்து படைக்க தெரியல, அதுக்கப்புறமா அவன் சொல்லிட்டான் நீங்களே என்னமாவது பண்ணிக்கங்க செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிரேக்க பல்சபாக்கள் இருக்காங்கல்ல, அந்த தத்துவ எதுக்கு நான் இதை விவரமா சொல்றேன்னா, அதுக்குதான் அந்த கிரேக்க பல்சபாவை சேர்ந்தவர்கள் அந்த அறிவாளி முட்டாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க அப்படிலாம் கிடையாதுங்க, அல்லாஹ் உன்னை படைச்சான், முதல்ல ஒரு அறிவு படைச்சான், அந்த அறிவு ரெண்டாவது அறிவு படைச்சிச்சு, ரெண்டாவது அறிவு மூணாவது படைச்சிச்சு, மூணாவது நாலாவது படைச்சிச்சு, நாலாவது அஞ்சாவது, அஞ்சாவது ஆறாவது, ஆறாவது ஏழாவது, ஏழாவது எட்டாவது, எட்டாவது ஒன்பதாவது, ஒன்பதாவது பத்தாவது. இந்த பத்தாவது அறிவு தாங்க எல்லாமே இந்த உலகத்தெல்லாம் படைச்சு இயக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதா? அதுதான் டெவலப் ஆகி டெவலப் ஆகி இப்ப எல்லாமே இவ்வளவு பெரிய ஒரு உலகமா மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் முட்டாள்தனமான அறிவு என்று பேசுறாங்க, ஆனா இது ஒரு முட்டாள்தனமான ஒன்று. இப்ப இடையில கூட லண்டன்ல ஒரு சயின்டிஸ்ட் மூத்தா போனாரு, அவரை பற்றி ரொம்ப ஆகா ஊகோன்னு சொல்லிட்டு பேசுறான். ஆனா நம்முடைய பார்வையில, குரானுடைய பார்வையில அவனை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னா, அவனுடைய அறிவை பேசுவதாக இருந்தா முற்றிலுமா அது ஒரு முட்டாள்தனமானது. யாருக்கு குரானுடைய இல்ம் கிடைக்கலையோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இல்மா இருக்கலாம், யாருக்கு குரானுடைய இல்மு கிடைச்சிச்சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பேச்சு என்ன, ஒரு முட்டாள்தனமான அறிவிலித்தனமான ஒன்று, புரியுதா? சில விஷயத்துக்கு வாங்க. அப்ப ஹலகல் ஹல்க பி இல்மிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை படைத்தான். எப்படி படைத்தான்? பி இல்மிஹி, அந்த படைப்புகளை அறிந்தவனாக. இதுல மொத்தம் மூணு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். படைப்புகளை படைப்பதற்கு முன்பே என்ன படைப்புகளை தான் படைப்பேன் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். படைக்கப்பட்ட படைப்புகள் எப்படி இருக்கும், எப்படி இயங்கும், அதற்கு என்னென்ன நடக்கும், அதன் மூலமாக என்னென்ன நடக்கும் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்மை கொண்டுதான் படைத்தானே தவிர படைப்புகளை படைப்பதில் வேற யாரிடத்திலும் அவன் இல்மை கடன் வாங்கினா, வேற யாரிடத்திலும் கேட்டு தெரிஞ்சு கொண்டு, புரியுதா, மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு அவன் படைத்தான் என்பது கிடையாது. அவனுடைய இல்மை, அவனுடைய இல்மே முழுமையானது, நிறைவானது, அந்த இல்மை கொண்டே அவன் படைத்தான். மூன்றாவது, எல்லா படைப்புகளையும் அவனுடைய இல்மை கொண்டு மட்டும்தான் படைத்தான். இந்த உலகத்தில் என்னென்ன படைப்புகளை நீங்க உங்க கண்ணால பாக்குறீங்களோ, உங்களுடைய அறிவால சிந்திச்சு புரிய முடியுமோ, இன்னும் நம்முடைய கண்ணுக்கும் அறிவுக்கும் அப்பாற்படாமல் எத்தனையோ, அதாவது கோடிக்கணக்கான படைப்புகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. அந்த படைப்புகளையும் சரி, இதற்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளையும் சரி, இனி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய படைப்புகளையும் சரி, இது எல்லாவற்றையுமே யார் தான் படைக்கிறார்? அல்லாஹ் ஒருத்தர் தான் படைக்கிறார். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய இல்முல வந்து அவ்வளவுதான் முறிஞ்சு போச்சு. இனிமே வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு உண்டான இல்மு அல்லாஹ் அவனுக்கு தீர்ந்து போயிருச்சு, இனிமே அவனால வந்து புதுசா படைப்புகளை உருவாக்க முடியாது. இப்படி எல்லாம் எந்த விதமான பலவீனமோ ரப்புல் ஆலமீனுக்கு இல்ல. ஹலகல் ஹல்க பி இல்மிஹி, எல்லா படைப்புகளையும் அவன்தான் அவனுடைய அறிவை கொண்டே படைத்து முடித்தான், படைத்துக் கொண்டிருக்கிறான், இனியும் படைத்துக் கொண்டே இருப்பான். புரியுதா? ஹலகல் ஹல்க பி இல்மிஹி. சரி, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மற்றும் சில விஷயங்கள். ஒன்று, அப்ப ஹல்க் படைத்தல் என்பது என்ன கவனிங்க? மூன்று விஷயம் இதுல சொல்லலாம். ஒன்று, ஒரு விஷயத்தை திட்டமிடுதல். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்க வேண்டும், அப்ப மனிதன்னா எப்படி இருப்பான், புரியுதா? அதுவும் இதுல இருக்கும். இரண்டாவது, அந்த மனிதனை, உதாரணத்துக்கு அந்த பொருளை இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு கொண்டு வருவது, இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு கொண்டு வருவது, அதாவது சிந்தனையில எது வந்து அறிவுல இருக்குதோ அதை வந்து வெளியில கொண்டு வருவது. மூன்றாவதாக, அதை இயக்குவது. மூன்றாவது என்ன? அதை இயக்குறது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அறிவில் இருந்தது மனிதனை எப்படி படைக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப அந்த மண்ணுகளை கொண்டு, குலைக்கப்பட்ட மண்ணுகளை கொண்டு ஒரு உருவத்தை செஞ்சான், வெளியில வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது இப்ப வெளியில வந்துருச்சு. மூன்றாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய ரூஹிலிருந்து அந்த மனிதனுக்கு ஊதுனா அந்த மனிதன் இயங்க ஆரம்பிச்சிட்டான். ஹலக படைத்தான் என்று சொல்லும் போது மூன்று விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று என்ன, ஒரு பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்குரிய உருவ அமைப்பை திட்டமிடுதல், சரிங்களா? அது ஏற்கனவே அவனுடைய இல்முல இருக்கும், எல்லாமே அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கும். இரண்டாவது, அதற்கு வெளியில் உருவத்தை கொண்டு வருது. மூன்றாவதாக அதை இயங்க வைத்து, மூன்றாவது இயங்க வைத்து. இப்ப மனிதன் உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பொருளை செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்கிறான், எப்படி இருக்கணும் விமானம் எப்படி இருக்கணும் அப்படியே யோசிக்கிறான். தன்னுடைய யோசனையில யோசிச்சதுக்கு அதுக்கு ஒரு டிராயிங் கொடுக்கிறான், அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அதை இயக்க அவன் வந்து முயற்சி பண்றான். புரியுதா? இது எல்லாம் மனிதன் வந்து பிசிக்கலாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான பொருள்களை எல்லாம் அவன் சேர்த்து சேகரிச்சு அதுக்காக ரொம்பவும் சிரமம் எடுத்து கடைசியில அவன் அதனுடைய ரிசல்ட்டுக்கு வருவான். ரிசல்ட்டுக்கு வர்ற வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கவும் செய்யலாம், மௌத்தாவும் போயிடலாம். புரியுதா? சரி, ரெண்டாவது, அதுல அவன் சக்சஸ் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப முதல் முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சவன் மேல பறந்தவனே பொத்துனு செத்துப்பிட்டான், கீழே விழுந்து, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அதோட அவன் விட்டுட்டு போயிட்டான். அடுத்து வந்தவன் திரும்ப, ஆஹா சரி, ஒரு வழக்கு பறந்துட்டானுல்லடா, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன் சொல்லி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இப்படி ஒரு ஒரு பொருளும், இப்ப உதாரணத்துக்கு ரயில் வண்டி எடுத்துக்கங்களேன், அது ஆரம்பத்திலிருந்து இப்ப வந்த வரைக்கும் எவ்வளவு மாற்றங்களை கண்டு வந்திருக்கு. ஒவ்வொரு பொருளுமே அப்படித்தான். நீ பாருங்க, இதெல்லாம் மனிதனுடைய பலவீனங்கள். இங்க பாருங்க, நேற்று அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பொருள் அதுல குறை இருக்கிறதுனால தானே அதே பொருள் 10 வருஷத்துக்கு பின்னாடி மாறி வந்துருச்சு, வேற பொருள் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு இந்த செல்போன் போன் தான். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடலை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுத்தா 10 ரூபாய்க்காவது வாங்குவீங்களா? நீங்க அந்த அளவுக்கா இச்ச வாயினா இருப்பீங்க நீங்க? ஏமா, எல்லாம் லேட்டஸ்டா, நேற்று என்ன மாடல் வந்திருக்கு, நேற்று என்ன வந்து மார்க்கெட்ல வந்திருக்கு பாக்குறீங்களா இல்லையா? அப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவுட் ஆஃப் மாடல். அது வந்து மக்களுக்கு அதனுடைய பிரயோஜனம் அவ்வளவுதான், லிமிட்டடா இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து அடுத்து இப்ப முன்னாடி செஞ்சதனுடைய குறைகள் அது இருக்க போய் தான் அடுத்து வரக்கூடிய அந்த உருவாக்கத்துல மாற்றங்களை மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். புரியுதா? நீ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தாலா மனுஷனை படைச்சான்ல, படைக்கும் போது ரெண்டு கைய வச்சான்ல, ரெண்டு கண்ணை வச்சான்ல, சரி ரெண்டு கண்ணு மனுஷனுக்கு பத்தல, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4 கண்ணு வச்சிருவோம், என்ன ரெண்டு கை மனுஷனுக்கு பத்தல, ஒரு 4 கைய வச்சிருவோம். இந்த மாதிரி ஏதாவது படைப்புகள் அல்லாஹ் மாற்றம் செஞ்சானா? ஏன்னா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. செய்ய வேண்டிய முன்னால் செய்தது குறை உள்ளதாக இருந்தால்தானே அடுத்து செய்வதில் அந்த குறையை நீக்குவதற்கு. முதல்ல மனுஷனை படைச்சான், அந்த மனுஷன் அழகா இல்லப்பா, என்ன அப்ப புதுசா இனிமே 2019 வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் கண்ணு ரெண்டுத்தையும் பின்னாடி வச்சு ஒரு டெஸ்ட் பார்ப்போமே. புரியுதா? மூக்கு ரெண்டுத்தையும், மூக்கு வந்து ரெண்டா ஒண்ணு தானே, மூக்கு போய் பின்னாடி வச்சு ஒரு டெஸ்ட் பார்ப்போமே. இப்படிலாம் அல்லாட்ட கிடையாதுங்க, இதெல்லாம் மனிதர்களுடைய பலவீனம். இதெல்லாம் யாருடைய பலவீனம்? மனிதர்களுடைய பலவீனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வதற்கு முன்பே ஒரு பொருளின் நிறைவை அழகை அவனால் திட்டமிட முடியும். அந்த இல்மு பரிபூர்ணமானவன். லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். ஒவ்வொரு படைப்பு, எத்தனை வகையான படைப்பு, யானையிலிருந்து எறும்பு வர, காண்டாமிருகத்திலிருந்து நீர் யானை வரை, சிங்கத்திலிருந்து புலி வர, மானிலிருந்து மயில் வர, எல்லாத்தையும் பாருங்க, ஒரு ஒரு அழகு, ஒரு ஒரு அமைப்பு. எங்கேயாவது இப்படி ஒரு படைப்பு வந்து அடுத்த ஜெனரேஷன்ல வந்து இனிமே சிங்கம்லாம் சிங்கம் மாதிரி இருக்காது, சிங்கம்லாம் வந்து வேற மாதிரி மாறி போயிடும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதானா? இல்ல, எல்லா ரப்பனுடைய ஒரு திட்டம், விளங்குச்சுங்களா இல்லையா? அப்ப அந்த உருவத்தை உண்டாக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவா செய்து விடுவான், மனிதனால செய்ய முடியாது. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மனிதனுக்கு ஒரு பொருளை செய்யறதுக்கு எக்கச்சக்கமான பொருள் தேவை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருளை செய்யறதுக்கு எக்கச்சக்கமான பொருள் தேவை. அந்த பொருளுடைய அந்த உருவத்துக்கு ஏற்ப அவனுக்கு பெரிய விசாலமான இடம் தேவை. ரெண்டாவது, ஒரு பொருளை ஒரு தடவை அவன் செஞ்சிட்டானா அவ்வளவுதான், அந்த பொருள் பெருசாவும் ஆகாது சிறுசாவும் ஆகாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கற்பனை பண்ணுங்களேன், நம்ம ஒரு செல்போனை வாங்கிட்டு வரோம், இவ்வளவு பெருசுக்கு இருக்குது, ஒரு வருஷம் கழிச்சு இந்த செல்போன் பாதி சைஸா போயிடும்னா என்ன செய்வான் மனுஷன்? ஏமா இப்ப நீங்க ஒரு சைக்கிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த சைக்கிள் பாதி சைஸ்ல போயிடும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? என்னடா முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்க, புரியுதா? அவ்வளவுதான், ஒரு சைஸ்ல செஞ்சிட்டானா அதுக்கு மேல அந்த சைஸ் வேணா உடச்சு குப்பையில போடலாம், தனித்தனியா பார்ஸ் பார்ஸா கலட்டலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல வளர்ச்சி இருக்குமா? இருக்காது. ரப்புல் ஆலமீன் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த பொருளை உருவாக்கும் பொழுது அதை முதல்ல ஒரு சின்ன சைஸ்ல உருவாக்கலாம் இல்லையா? அவ்வளவு பெரிய யானையை பாக்குறீங்களே, அது குட்டி எவ்வளவு பெருசுக்கு இருக்கு? சின்னதா இருக்கு. இப்ப நம்மளே புள்ள பேக்கிறோம், இன்னைக்கு கொண்டு பிள்ளையா இருக்குது. சுப்ஹானல்லாஹ், வளர்ந்து 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 வளர்ந்து. இந்த மாதிரி வீட்டில் நீங்க வச்சிருக்கிற ஒரு பொருள் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வரீங்க, அது வளருது வளருது, என்ன பண்ணுவீங்க? அதோட பயந்து வீட்டை காலி பண்ணிட்டு, இந்த வீட்டில் ஏதோ பேய் பிசாசு இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அதோட காலி பண்ணிட்டு ஓடுவோம். ஒரு கட்டில் வாங்கிட்டு வந்தீங்க, என்ன அந்த கட்டில் இப்படி பெருசா போயிட்டே இருக்குது, அவர் உருவங்களால் போக முடியுமா? மனிதன் செய்யறதுனா அப்படிதாங்க. இப்போ ஒரு ஃபிளைட்டை ஒரு மனுஷன் செஞ்சிட்டான், புரியுதா? அந்த ஃபிளைட் பெருசா போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க, என்ன ஆகுறது? இப்ப மனிதனுடைய அந்த திட்டமிடுதல் என்பது, மனிதனுடைய அந்த ஆற்றல் என்பது, அந்த பொருளில் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆற்றல் இருக்கும். செஞ்சு முடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை வந்து எதுவுமே அவனால செய்ய முடியாது. இப்ப பாருங்க, அல்லாஹு தாலா கருவுல குழந்தைய உண்டாக்கிட்டான், உண்டாக்குனதுக்கு பிறகு அங்கேயே எவ்வளவு வளர்ச்சி அல்லாஹ் கொடுக்கறான், அதுக்கு பிறகு அதை வெளியாக்கி கொண்டு வந்துடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேல இருக்கான், ரப்புல் ஆலமீன் அர்ஷுக்கு மேல இருக்கான். ஆனா அவனுடைய கட்டளை பாருங்க, அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நொடியும் வந்துகிட்டே இருக்குது, அது அதனுடைய வளர்ச்சியில வளர்ந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில அது வளர்ந்து கொண்டே இருக்கு. அதனுடைய அறிவு வளருது, திறமை வளருது, உடல் வளருது, எல்லாமே அவனுடைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அப்ப படைப்பதற்கு முன்பே அதை நிறைவாக அவன் திட்டமிட்டு விடுவான். இரண்டாவது, மனிதர்களை மாதிரி நிறைய பொருள்களை வச்சுதான் ஒரு பொருளை உருவாக்கணுங்கிறது அவனுக்கு அவசியம் இல்ல. ஒரு பொருளை ஒன்றை வைத்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வித்தியாசமான பல உறுப்புகளை கொண்ட படைப்புகளை அவனால உருவாக்கிவிட முடியும். இரண்டாவது, படைக்கப்பட்டதுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கமே அந்த படைப்பு தேவை உள்ளதாக இருக்கும், புரியுதா? இப்ப நம்ம அல்லாஹுத்தல நம்மளை படைச்சிட்டான், இப்ப நம்ம வாழ்றதுக்கு உண்டான உணவும் நம்முடைய சுவாச காற்றும் இது எல்லாமே யாருடைய கட்டளையிலிருந்து நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடம் இருக்கிறது. இது அல்லாஹு தாலா நிறுத்திவிட்டால் அவ்வளவுதான், நம்முடைய நிலைமை என்பது ஒன்றுமில்லாமல் போயிடும், புரியுதுங்களா? சரி, மூன்றாவது விஷயம் கவனிச்சிங்களா இல்லையா? ஹலக்கல் ஹல்க வெகில்மி, படைப்பை அல்லாஹு தாலா தன்னுடைய எளிமை கொண்டு படைத்தான் என்று சொல்லும் பொழுது, அவன் படைப்பதற்கு முன்பே திட்டமிட்டான், அதற்குரிய அழகிய உருவத்தை அவன் தேர்வு செய்தான். இரண்டாவதாக, அந்த படைக்கப்பட்டதற்கு பிறகு அதை அவன் வளர்த்து கொண்டே இருப்பான், அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இயங்கிக் கொண்டே இருக்கும். அதெல்லாம் இன்னொரு விஷயமும், அந்த படைக்கப்பட்ட பொருள் அதனுடைய கால அவகாசம் இது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தின்படியே நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹுவை விட்டு அது விலகிவிட முடியாது. மனிதனுடைய படைப்புகள், மனிதனுடைய உருவாக்கம் என்பது இதிலிருந்து பலவீனமான ஒன்று, புரியுதா? அவனால முழுசா எதையும் உடனே திட்டமிட்ட முடியாது, கண்டிப்பா மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பான். முழுமையான ஒரு கண்டுபிடிப்பு அவனால கடைசி வரைக்கும் கொடுத்து விட முடியாது. இரண்டாவது, ஒரு பொருளை செய்யறதுக்கு 100 பொருள்களுடைய தேவை ஏற்படும். மூன்றாவது, ஒரு பொருள் எவ்வளவு பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி இடம் தேவைப்படும். நான்காவதாக, பொருளை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகும் அந்த பொருளுடைய தொடர்பு அவனுக்கு தொடர்ந்து இருக்கும் என்று சொல்ல முடியாது. முடிஞ்சு செஞ்சா அவன் அவனுடைய கையை விட்டு அது போயிடும். ரப்புல் ஆலமீன் ஹலக்கல் ஹல்க பிஇல்மிஹி, அப்ப ஹலக்க அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லும் போது அதுக்குள்ளார இவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த படைப்பினுடைய அந்த உருவத்தை திட்டமிடுதல், அதை வெளிக்கொண்டு வருதல், அவனுடைய இல்மிலிருந்து வெளியே கொண்டு வருதல். மூன்றாவது, அதை இயக்குதல். மூன்றாவது, அதை இயக்க வைத்தல், அதை செயல்பட வைத்தல், புரியுதா? ஹலக்கல் ஹல்க பிஇல்மிஹி. இப்ப இருக்க சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூரால 14வது வசனம், ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் கபீர். அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் கபீர். ரொம்ப முக்கியமான வசனம். ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அலா யஅலமு, அறிய மாட்டானா, அறிய மாட்டானா யார், மன் ஹலக, படைத்தானோ, படைத்த இறைவன் அறிய மாட்டானா என்பதாக ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். அலா யஅலமு மன் ஹலக, வஹுவ, அவன், அல் லத்தீஃப், மிக மிக நுணுக்கமானவன், அல் ஹபீர், ஆழ்ந்தறியக்கூடியவன், நுணுக்கத்திலும் நுணுக்கத்தை அவன் கண்டுபிடித்து விடுவான், நுணுக்கத்திலும் நுணுக்கமானதை அவன் உருவாக்கக்கூடியவன், அல் ஹபீர், ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய ஆழம் வரை, இறுதி வரை அவன் அறியக்கூடியவன். புரியுதா? நம்மால எதையுமே அதனுடைய வெளிப்படையைத்தான் அறிய முடியுமே தவிர அதனுடைய ஆழமான உள்ரங்கத்தை நம்மால அறிய முடியாது. இப்ப பாருங்க, ஒரு கடலை பார்க்கிறோம், கடலை பார்த்தா மேல தண்ணி தெரியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உளுந்து கீழே வரைக்கும் போய் பார்த்தாதான் மொத்தப்புறமா பொழைக்கிறோமாங்கிறது நமக்கு தெரிய வரும். எதையுமே நம்ம வெளிப்படையா பார்க்கும் பொழுது நம்ம அதனாலதான் நம்ம ஏமாந்துடும். புரியுதா இல்லையா? ரப்புல் ஆலமீன் யாரும் ஏமாத்த முடியுமா? யாரும் ஏமாத்த முடியாது. அவன் இப்ப நம்மளை பார்க்கிறான் என்று சொன்னா நம்முடைய கல்வையும் சேர்த்து அவன் பார்க்கிறான். எப்படி நம்மை பார்க்கிறான்? நம்முடைய கல்வையும் அவன் பார்க்கிறான். அந்த கல்வுக்குள் நாம் நினைப்பதையும் அவன் அறிகிறான். நம்மளால முடியுமா? நம்மளால எதுவுமே முடியாது. புரியுதா இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு பாடமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன், எல்லாம் என்ன திட்டிட்டு இருப்பீங்க, எப்படி நான் பாடம் சொல்லிக் கொடுக்கறது? போயிட வேண்டியதுதான். அல்லாஹு தஆலா மனசு மறைச்சு வச்சுட்டான். புரியுதா? நமக்கு அந்த மாதிரியான அறிவே கிடையாது. ரப்புல் ஆலமீன் வெளிப்படையா பார்ப்பான், அதுக்கு பிறகு உள்ரங்கத்தையும் பார்ப்பான். அந்த உள்ரங்கத்தில் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கு என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிகின்றான். அப்ப படைத்தவன் என்று சொன்னா, இந்த இடத்துல ரப்புல் ஆலமீன், இந்த தபாரக்கல்லதியுடைய சூரா நம்முடைய இந்த குறிப்புக்கு ஏன் இமாம் அவங்க விளக்கமா சொல்றாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, மனிதர்களுடைய பலவீனத்துக்கும் அல்லாஹுடைய பலத்துக்கும் இடையில உண்டான வித்தியாசத்தை நம்ம புரியணும். அதுதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்ததுல அந்த விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். மனிதன் ஒரு பொருளை படைக்கிறான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவனுடைய பார்வையை விட்டு அது வெளியில போயிட்டா அந்த பொருள் எப்படி இருக்கு, என்ன நிலைமைக்கு மாறிடுச்சு, அதை ஏதாவது சொல்ல முடியுமா? அவனுக்கு தெரியுமானா தெரிய வராது, அதோடு முடிஞ்சிருச்சு. ரப்புல் ஆலமீன் அப்படி கிடையாது. அவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அந்த படைப்புகளை அறிந்தவன், படைக்கப்பட்டதற்கு பிறகும் அந்த படைப்புகளை அவன் அறிகின்றான், அறிந்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய இல்மிலிருந்து எந்த ஒரு படைப்பும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் மறைந்து எஸ்கேப் ஆகிவிட முடியாது. இப்ப மனிதனே எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது மிருகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான மிருகங்கள், உயிரினங்கள் செத்து அழிஞ்சிருக்கும். கடல்ல செத்தது எவ்வளவு, பாலைவனத்தில் செத்தது எவ்வளவு, ஆகாயத்தில் செத்தது எவ்வளவு, செத்து பூமியில புதைச்சி மண்ணோட மண்ணா போனது எவ்வளவு, நெருப்புகள்ல எரிஞ்சி சாம்பலா போனது எவ்வளவு, மிருகங்கள் கடிச்சு தின்னு செரிச்சு அது வந்து அசுத்தமா வெளியாக்குனது எவ்வளவு, இப்படி எவ்வளவு படைப்புகள் இந்த உலகத்துக்குள்ளார வந்து திரும்ப அது ஒரு உரு இல்லாமல் மாறி போயிருக்குது. சரியா? கடல்ல அழிஞ்சது, பாலைவனத்தில் அழிஞ்சது, ஆகாயத்தில் அழிஞ்சது, நெருப்புல அழிஞ்சது, மண்ணில் உக்கி மண்ணா போனது, மிருகத்தினுடைய வயிற்றுல அதனுடைய ரத்தமும் சதையுமா கலந்து போனவன். பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இது எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். இது எல்லாமே ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, ஒரு உயிரினம் இருக்குதுன்னா, அவன் உயிரா இருக்கும்போது மட்டுமல்ல, அவன் செத்து விட்டான். சரி, செத்த மனுஷன் என்ன ஆனா, அவனை எரிச்சிங்களா, மண்ணில் போட்டு புதைச்சிங்களா, அல்லது மிருகம் சாப்பிட்டுச்சா, அல்லது கடல்ல உளுந்து கரைஞ்சு போனானா, அப்படியே நார நார அக்கு வேற ஆணி வேற மீன்கள் தின்னு அவனுடைய ஒவ்வொரு இந்த ரோமத்தினுடைய ஒரு ஒரு பகுதியும் எங்க இருக்குங்கிறது அல்லாஹ் தெரியும். அவனுடைய உடல்ல உள்ள சதை ஒன்னொன்னும், அந்த சதையை எந்த மண்ணு எந்த பூச்சி சாப்பிட்டுருக்கு, பிறகு அந்த பூச்சி செத்து போய் அது எங்க இருக்கு, எல்லாமே அல்லாஹ் தெரியும். எல்லாமே அதனாலதான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹு அடுத்து உங்களை எப்ப கூப்பிடுவானோ, நீங்க எல்லாம் எந்திரிச்சு பூமியிலிருந்து வந்துகிட்டே இருக்க வேண்டியது. ஏன், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த இருக்கான் உமர் ஷரீப், அந்த இருக்கான், அந்த இருக்கான், அந்த இருக்கான், எல்லாம் வாங்கடா, எல்லாம் போயிட்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய கட்டளை என்பது அவ்வளவு பெரிய கட்டளை, அவனுடைய இல்ம் என்பது அவ்வளவு பெரிய இல்ம். அலா யஅலமு மன் கலா, அப்ப படைத்தவனுக்கு தான் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தினுடைய இல்மும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ரப்பை வணங்குவதற்கு தான் நம்ம அழைக்கும். விளங்குதுங்களா இல்லையா? அலா யஅலமு மன் கலக் வஹுவ லதீஃபுல் கபீர், அவன் மிக நுணுக்கமானவன். லதீஃப், லுத்ஃப், ரொம்ப துல்லியமானவன். அவனுக்கு மேல துல்லியமா நுணுக்கமா அறியக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது. அல் ஹபீர், ஆழ்ந்து அறியக்கூடியவன். ஒரு ஒரு விஷயத்தையும் கடைசி வரை, அதனுடைய முடிவு வரை அறியக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அதே போல சூரத்துல் அன்ஆம்ல 59-60 ரெண்டு வசனங்கள், வஐந்தஹு மஃபாதிஹுல் கைப், அவனிடத்திலே மறைவானவற்றின் சாவிகள் எல்லாம் இருக்கின்றன. லா யஅலமுஹா இல்லாஹு, அந்த மறைவான வஸ்துக்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இப்ப இந்த பூமியில இருக்குங்கம்மா, வானத்துக்கு கீழே எத்தனையோ படைப்பு, மனுஷன் போட்டு மண்டையை உடைக்கிறான் உடைக்கிறான் உடைக்கிறான், ஆராய்ச்சி கூடம் ஆராய்ச்சி கூடம், ரிசர்ச் ரிசர்ச் சென்டர் ரிசர்ச் கூடம் அப்படின்னு எத்தனையோ ரிசர்ச் சென்டர்களை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் வச்சிருக்குங்க. இந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ரிசர்ச்ல ஈடுபடக்கூடிய அந்த ஆய்வு அறிஞர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, எப்பா இந்த பூமியில உள்ள படைப்புகள் எல்லாத்தையும் நீங்க மொத்தமா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஏதோ கொஞ்சத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா. இந்த பூமியில உள்ள பிரபஞ்ச படைப்புகள்லயே அவனால இந்த ஒரு சில படைப்புகளை கூட முழுமையாக கண்டுபிடித்து விட்டதாக அவனால சொல்ல முடியாது. இன்னும் எவ்வளவு நாள்கள் ஓடிக்கொண்டே இருக்குது, எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷங்களோ வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல இந்த பிரபஞ்ச படைப்புகளிலேயே அவனுடைய அறிவு அவன் செலவழிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படுதோ. சரியா? இப்ப பாருங்க, இதுக்கு மேல வானத்துக்கு மேல எவ்வளவு இருக்கு? இப்ப வானத்துக்கு கீழேயே இவ்வளவு இருக்குன்னு சொன்னா வானத்துக்கு மேல எவ்வளவு இருக்கும்? அதான் மறைவான விஷயங்கள். அதே போல இந்த பூமியினுடைய பிரபஞ்சம், இந்த தஹ்த சரா, உங்களால எவ்வளவு தூரத்துக்கு நோண்ட முடியும்? 1000 அடி சுரங்க நோண்டிடுவீங்க, 2000 அடி சுரங்க நோண்டுவீங்க, நோன்ற வரைக்கும் தான் நீங்க பார்க்க முடியும். அதுக்கு மேல உள்ளதை மனுஷனால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், மறைவான இல்முனுடைய சாவிகள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கின்றன. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அவற்றை அறிய மாட்டார்கள். அடுத்து வயஅலமு, இன்னும் அவன் அறிகின்றான், மா ஃபில் பர்ரி, தரையில் உள்ள எல்லாவற்றையும், வல் பஹ்ரி, கடலில் உள்ள எல்லாவற்றையும். எவ்வளவு சுருக்கமா முடிச்சிட்டான் பாருங்க. நீரில் உள்ளதையும் நிலத்தில் உள்ளதையும் அவன் அறிகின்றான். ஒரே வார்த்தை முடிச்சு. எப்படி? நீரில் உள்ளதையும், இப்ப இந்த உலகத்துல தரையில ரெண்டு தவிர வேற என்ன இருக்கும்? ஒண்ணு நீர் அல்லது நீளம். இந்த ரெண்டுல உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த ரெண்டில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதனுக்கு இந்த ரெண்டில் இருந்து எந்த ஒன்றும் அவனுக்கு முழுமையா தெரியாது. ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, நிலத்தில் உள்ளதும் நீரில் உள்ளதையும் அவன் நன்கு அறிகின்றான். வமா தஸ்குது மின் வரகத்தின், ஒரு மரத்திலிருந்து இலை விழாது, இல்லா யஅலமுஹா, அவன் அறியாமல். உலகத்தில் எத்தனை கோடி மரம் இருக்குதுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி மரம் இருக்குது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள், அதுல ஒரு ஒரு இலை விழுகிறதும் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பா தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்கும்போது ஒரு இலை விழுந்துருச்சு தானா, அது அல்லாஹ் பார்க்கல, அது அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. எப்பேற்பட்ட இல்முள்ளவன். புரியுதா இல்லையா? وما تسقط من ورقة الا يعلمها, மரத்திலிருந்து எந்த ஒரு இழையும் இலையும் விழாது, இல்ல யஅலமுஹா, அவன் அதை அறியாமல். வலா ஹப்பத்தின், எந்த ஒரு விதையும் இல்லை, ஃபீ துலுமாத்தில் அர்தி, பூமியினுடைய இருள்களுக்குள், ஏன்னா விதையை வந்து பூமியில விதைக்கும் போது பல மாதிரி விதைப்பாங்க. ஒன்று ஏர் உழுதுட்டு அப்படியே தூவிட்டு போறது இருக்கு, இன்னொன்று ஒரு அடி பள்ளம் தோண்டி புதைப்பாங்க, இன்னொன்று ரெண்டு அடி பள்ளம் தோண்டி புதைப்பாங்க. இப்ப தென்னை மரத்தினால் நல்லா தோண்டி புதைப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளவு ஆழத்துல கொண்டு போய் நீங்க புதைச்சாலும் சரி, அந்த புதைக்கப்பட்ட விதை எங்க இருக்கிறது, எப்படி முளைக்கும், முளைக்குமா முளைக்காதா, அதனுடைய காலம் என்ன, எல்லாமே யாருக்கு தெரியும், அல்லாஹ்விற்கு தெரியும். வலா ரத்பின் வலா யாபிஸின், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஈரமானதோ காய்ந்ததோ இல்லா ஃபி கிதாபின் முபீன், தெளிவான பதிவு புத்தகத்திலே கண்டிப்பாக இல்லாமல் இல்லை, எல்லாமே அங்க இருக்கு, அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே இருக்கிறது. வஹுவல்லதி யதவஃபாகும் பில்லைல், அவன்தான் இரவிலே உங்களை தூங்க வைக்கிறான். வஹுவல்லதி யதவஃபாகும் பில்லைல், அவன்தான் இரவிலே உங்களை தூங்க வைக்கிறான், அல்லது நீங்க தூங்கும் பொழுது இரவில் உங்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான், ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். வயஅலமு மா ஜரஹ்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்வதையும் அவன் அறிகின்றான். பகலில் நீங்கள் செய்வதையும் அவன் அறிகின்றான். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் உயிரினங்கள் இருக்கின்றன, பறவைகள், பாம்பினம், மரம், மீன், இது எல்லாமே என்ன செய்கிறது, என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா நன்கு தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறான். எதுவுமே இப்ப நம்ம செய்யறது அல்லாஹ் பார்க்கல, நான் வந்து அங்க போய் செஞ்சா அல்லாஹ் பார்க்க, அஸ்தஃபிருல்லாஹ் அலஅஸீம், அந்த மாதிரி யாருமே கற்பனையே செய்ய முடியாது. அவன் எங்க போய் செஞ்சாலும் சரி, லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, மகனே நீ வானத்தில் போய் மறைஞ்சு செஞ்சாலும் சரி, பெரிய மலைகளுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டாலும் சரி, நீ செய்யறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். புரியுதா? ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி, அததான் இமாம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த படைத்தல் என்ற அந்த தன்மை, அல்லாஹுடைய படைத்தல் என்ற தன்மை அல்லாஹுடைய இல்ம் என்ற சிஃபத்தோடு சேர்ந்தது. அல்லாஹுடைய இல்ம் என்ற சிஃபத்தோடு சேர்ந்தது. எந்த ஒன்றை அல்லாஹ் செய்தாலும் அவருடைய இல்ம், முழுமையான அறிவின்படி செய்கிறான். அதனால் அதுல எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை, குறை இருக்காது, அதுல குழப்பம் இருக்காது, சீர்கேடுகள் எதுவுமே இருக்காது. புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு படைப்பையும் படைத்ததற்கு பிறகும் அந்த படைப்பை அவன் முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அறிவை விட்டு எந்த ஒரு படைப்பும் வெளியேறிவிட முடியாது. ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி, அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்களையும் நம்ம பார்த்தோம். இதுல இந்த வழிகட்ட கூட்டத்தை உடையவர்கள், இந்த ஷியாக்கள், இந்த போரான்லாம் இருக்காங்கல்ல, இங்க சொல்றோம்ல போரா முஸ்லீம்னு சொல்றாங்கல்ல, வந்து அவங்க நம்ம முஸ்லீம்னு அவங்களை சொல்லக்கூடாது. போராக்கள் என்பவங்க அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க. ஷியாக்கள் சும்மா அரசியல்கள்ல மக்களுடைய கணக்கெடுப்புல சொல்லுவாங்களே தவிர, உண்மையில் அவங்களுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாமை முறித்து வெளியே போகக்கூடிய நிறைய காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க, அது அவங்களுடைய கொள்கையாகவும் இருக்கு. இந்த ஷியாக்கள், இந்த போராசு, அப்புறம் முஅ்தஸிலா, இன்னும் நிறைய வழிகட்ட கூட்டத்தார்கள், இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, அல்லாஹுவிற்கு அப்பப்பதான் அறிவு ஏற்படுதுங்கிறாங்க. எப்படி? அல்லாஹுக்கு அப்பப்பதான் அறிவு ஏற்படுது. உதாரணத்துக்கு மனுஷன படைப்ப அவ்வளவுதான் தெரியும். இந்த மனுஷ மௌத்து வரைக்கும் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறதுலாம் அல்லாஹுக்கு தெரியாது. புரியுதா? அந்த கிறுக்கனவுக்கு என்ன புத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷன் மேல ஒப்பிட்டு பார்க்கிறான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நீங்களே உதாரணத்துக்கு வச்சுங்க, ஒரு பூனையை வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த பூனை இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா ஒரு பைக்கில் அடிபட்டு சாவுன்னு தெரிஞ்சா நீங்க வெளியே விடுவீங்களா? புரியுதா? இப்படி கற்பனை பண்ணா, அப்ப அல்லாஹ்வுக்கு இந்த படைப்புல நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அப்ப ஏன் அல்லாஹுத்தால ஒருத்தனை வந்து கொலை பண்ண விடுறான், அவன் தடுத்திருப்பான்ல? எப்படி? இப்ப இவன் கடல்ல போனா கப்பல் உடஞ்சி செத்து போயிடுவான்னு இருக்கும்போது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா ஏன் அல்ல அவனை கப்பல்ல போடணும், தடுத்திருக்கணுமா இல்லையா? எப்படி சிந்திக்கிறானோ பாருங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தா யாராவது முஸ்லீமா இருப்பானா? இப்ப நபிமார்களுடைய வருகை தேவை இருக்குதா? எல்லாருக்கும் அல்லா இருக்காங்கிறது தெளிவாகி போயிடும். அல்லா இருக்காங்க என்பது எல்லாருக்கும் தெளிவாகி போயிடும். இது ஈமான் பில் கைபா இருக்காது. நபிமார்கள் அனுப்ப வேண்டிய தேவை எல்லாமே அல்லாஹ் பயந்துட்டு இருப்பாடி, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஒருத்தன் போய் ஒரு தப்பு செய்ய போறான், புரியுதா, எப்படி செய்ய முடியும் அவனால? அல்லாஹ் தான் தடுத்துருவானே. அப்ப கண்டிப்பா அவன் வலுக்கட்டாயமா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டிய நிலைக்கு வந்துடலாம். அப்ப நன்மை தீமை சுய விருப்பத்தோடு செய்வது, சொர்க்க நரகத்தினுடைய கூலி கொடுப்பது, இது எதுவுமே அர்த்தம் இல்லாம போயிடும். அதுதான் நம்ம ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்றோம், யாரெல்லாம் அல்லாஹுடைய விஷயத்துல தங்களுடைய சுய அறிவை புகுத்தி அறிவா பேசுறோம்னு நினைப்பாங்களோ அவர்கள்லாம் கடைசியில முட்டாள்தனமான கீழ்த்தனமான புத்திக்கு தான் அவங்க போவாங்க. இப்ப இவர்கள் போனது போல, சரியா? அப்ப நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு முன்பே அந்த படைப்பினுடைய உருவம் என்ன, அந்த படைப்பினுடைய ஆயுள் காலம் என்ன, அந்த படைப்பு என்னென்ன செய்யும், இறுதி வரை உண்டான எல்லா இல்முமே அல்லாஹ்விற்கு முன்கூட்டியே இருக்கிறது. அது முழுமையாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, தன்னில் அந்த இல்மு இருக்கிறது. வேற ஒரு முயற்சி செஞ்சு அவன் அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் அவனுக்கு கிடையாது.